கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரன்ஸ் நம்பர் 3900, டிசம்பர் 19, 6. பாடத்தின் தலைப்பு, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். பக்கம் 1051 முதல் 1067 முடிய. ஆதார வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 33:46. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34. சிலுவையின் இரத்தத்தினால் உண்டாகும் இரட்சிப்பை பற்றின சுவிசேஷமானது மிக மிக பிரபலமற்ற நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றது. தெய்வீக நீதியானது ஜீவனுக்கு ஜீவனை கேட்டது. மேலும் ஆதாமின் ஜீவனுக்காகவும், அவர் மூலம் ஜீவனை இழந்து போன அவருடைய சந்ததியின் ஜீவனுக்காகவும் இயேசுவின் ஜீவனை தெய்வீக நீதி ஈடுபலியாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்தோ இந்த ஈடுபலியின் விஷயங்கள் மாம்சமான மனுஷனுடைய மனதிற்கு ஒப்புக்கொள்ள முடியாததாகவும் இருக்கின்றது. மேலும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறவர்களின் எண்ணிக்கை கூட மிக குறைவாகவே காணப்படுகின்றது. உலக ஞானமானது வீழ்ச்சி குறித்த வேதாகமத்தின் பதிவுகளை நிராகரித்து அதற்கு பதிலாக பரிணாம வளர்ச்சி பற்றின கூற்றை முன்வைக்கையில், அதாவது மனுஷன் தன்னைத்தானே படிப்படியாக மிருகம் போன்ற நிலையிலிருந்து பகுத்தறியும் நிலைக்கு வளர்த்தி முன்னேறுகின்றான் என்ற பரிணாம வளர்ச்சி கூற்றை முன்வைக்கையில், மீட்பின் முழு கதையையும் கூட நிராகரிக்கின்றதாய் காணப்படுகின்றது. ஆம், ஒருவேளை பரிபூர்ண நிலையிலிருந்து எவ்விதமான வீழ்ச்சியும் சம்பவிக்கவில்லை எனில் எவ்விதமான பாவமும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுதலும் இருப்பதில்லை. மேலும் ஆதாமும் அவருடைய சந்ததியாரும் சபிக்கப்படாமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் மரண தீர்ப்பு அளிக்கப்படவில்லை எனில் இப்படிப்பட்ட தீர்ப்பிலிருந்து ஒரு மீட்பு அவசியமாயிராது. இவ்வுலக ஞானத்தின் கண்ணோட்டத்தின்படி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் உண்டான மீட்பை குறித்த முழு வேதாகம நிகழ்வானது முட்டாள்தனமாக கருதப்படுகின்றது. இரத்தத்தின் மூலம் உண்டான மீட்பு குறித்த வேதாகம சாட்சியின் மீதான விசுவாசத்தை வலுவற்றதாக்க கிறிஸ்துவ விஞ்ஞானம் என்ற தவறான கோட்பாட்டினாலும் உதவி அளிக்கப்படுகின்றது. இதன் கூற்று என்னவெனில், பாவம் என்ற ஒன்று இல்லை. எவ்விதமான தீமையும் பாவமும் ஒருபோதும் இருந்ததில்லை. இவைகள் அனைத்தும் உண்மையில் மனப்பிரமைகளும் ஏமாற்றுதல்களுமே ஆகும். ஆகையால் ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததியார்களுக்கு பாவிகள் என்ற எவ்விதமான தெய்வீக தீர்ப்பும் அளிக்கப்படவில்லை என்றும், மரணம் என்பது தெய்வீக தீர்ப்பல்ல என்றும் கூறுகின்றது. இவ்விதமான கூற்றின் மூலம் இது ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று அப்போஸ்தலர் கூறியுள்ள வார்த்தைகளை எதிர்க்கின்றதாய் இருக்கின்றது. ரோமர் 5:12. இந்த தவறான நம்பிக்கைகளானது சத்திய வார்த்தைகளை நன்கு பகுத்து ஆராய கற்றுக்கொண்டவர்களுக்கு தரம் குறைந்தவைகளாகவும் அர்த்தமற்றவைகளாகவும் தோன்றும். ஆனால் தெய்வீக வார்த்தைகள் மீது மேலோட்டமான அறிவு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தவறான நம்பிக்கைகள் வேத வாக்கியங்கள் அறிவிக்கிற பிரகாரம் கொடிய வஞ்சகமாக அமைகின்றது. இவர்கள் தங்கள் சொந்த அனுபவங்களில் காணும் உண்மைகளை மறுதலிக்க கற்றுக்கொண்டு சகல வழிகளையும் மறுதலிக்க இவர்கள் பயிற்சி செய்து கொள்கையில் படிப்படியாக இவர்களுடைய மனங்கள் மிகவும் தவறான வழியில் செல்வதினால் இவர்களால் எவ்விஷயத்தையும் சரியாகவும் உண்மையுடனும் யோசிக்கவோ பகுத்தறியவோ முடியாமல் போய்விடுகின்றது. இவர்கள் மனதளவில் குருடாக்கப்பட்டதால் இவர்களின் கைகளும் பாதங்களும் கட்டப்படும் விதத்தில் வேத வாக்கியங்கள் இவர்களுக்கு உருமாறி காணப்பட்டு சத்தியம் இவர்களுக்குள் பிரவேசிக்க முடியாத நிலைக்கு இவர்களை ஆளாக்கி விடுகின்றது. தப்பறைகள் இன்னும் அதிகமாக தப்பறைகளை விளைவிக்கின்றது. சிலுவை பற்றின மூன்றாவது கண்ணோட்டமே தற்போது காணப்படும் இரண்டு வஞ்சனைகளின் தோற்றத்திற்கான காரணமாக காணப்படுகின்றது. இக்கண்ணோட்டமானது வேத வாக்கியங்களையும் கிறிஸ்துவின் சிலுவையையும் ஏற்றுக்கொள்கின்றது. மேலும் சிலுவையில் மனுக்குலத்திற்காக ஏதோ ஒரு வேலை நிறைவேறியுள்ளது என்றும் ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் குழப்பமும் குருட்டுத்தன்மையும் இருப்பதினால் என்ன வேலை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெளிவாக காணும் தன்மை இல்லாமல் போயிற்று. இக்கண்ணோட்டத்தின் குருட்டு தன்மை நிமித்தம் கிறிஸ்து தம்முடைய பின்னடியார்களுக்கு மாதிரியை விட்டு சென்றார் என்ற வசனத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அவருடைய பாடுகள் மீட்பின் வேலைக்காக அல்லாமல் அவருடைய பின்னடியார்களுக்கு போதிப்பவைகளாக வழிகாட்டுபவைகளாக மாத்திரம் இருக்கின்றது என்று காண்பிக்கின்றது. எப்படி பாடுபட வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கவே இயேசு பாடுபட்டார் என்றும் எப்படி மறிக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கவே இயேசு மறித்தார் என்றும் பிதாவின் சித்தத்திற்கு எப்படி அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நமக்கு காண்பிக்கவுமே என்றும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இவர்கள் அநேக வேத வாக்கியங்கள் மூலம் முன்வைக்கப்படும் நமது கர்த்தருடைய மரணத்தை பற்றின உண்மையான கண்ணோட்டத்தை முழுமையாக காண தவறி புறக்கணித்து விடுகின்றனர். அதாவது கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து தம்மையே எல்லோருக்குமான ஈடுபலியாக ஒப்பு கொடுத்தார் என்றும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்டுக் கொள்ளப்படத்தக்கதாக அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை வாங்கினார் என்றதுமான வேத வாக்கியங்களின் கருத்தை புறக்கணித்து விடுகின்றனர். சிலுவையை பற்றின உண்மையான கண்ணோட்டமானது இயேசுவை சபையின் போதகராகவும் சபைக்கு தலையாகவும் சபையாகிய மனவாட்டிக்கு மனவாளனாகவும் அடையாளம் கண்டு கொள்கின்றதா இருப்பினும் அது கர்த்தர் நம்முடைய போதகராக இருப்பதற்கும் பின்னர் உலகத்திற்கு ராஜாவாக இருப்பதற்கும் உள்ள அதிகாரத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் அதே பலியின் மூலம் அதே ஈடுபலி என்னும் விலைக்கரையின் மூலம் சபையையும் உலகத்தையும் கூட வாங்கினார் என்றும் சாபமாகிய மரண தீர்ப்பிலிருந்து சகல மனுக்குலத்திற்கான விடுதலையும் கூட பெற்றுக்கொண்டார் என்றும் இவ்விதமாக தேவன் நீதி உள்ளவராகவும் அதே சமயம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை நீதிமான் ஆக்குகிறவராகவும் இருப்பதற்கு ஏதுவாயிற்று என்றும் அடையாளம் கண்டு கொள்கின்றதா இருக்கும். கிறிஸ்துவின் மரணமானது ஆதாமுக்கும் இவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அனைத்தையும் இழந்து போன இவர் சந்ததியாருக்கும் ஈடுபலி விலைக்கிறேம் என கருதப்படும் போதுதான் அவருடைய மரணத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மேலும் தெய்வீக ஏற்பாட்டின்படியாக மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானமானது நமது கர்த்தரால் தவிர்க்கப்பட முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அதே சமயம் அவருடைய மகிமையான மனவாட்டி வகுப்பாரில் அங்கங்களாக இருக்கும் அனைவரும் அவரோடு கூட இந்த மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானத்திலும் கண்டிப்பாக பங்கடைய வேண்டும் என்பதையும் அவருடைய இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்போ தேவனுடன் ஒப்புரவாக்கப்படுதலோ மரணத்தினின்று உயிர்த்தெழுதலோ நித்திய காலமாய் ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்போ இருப்பதில்லை என்பதையும் நம்மால் காண முடிகின்றது. இப்படிப்பட்ட சரியான கண்ணோட்டத்தை நமக்கு முன் கொண்டிருப்போமானால் இப்பாடத்தில் சித்தரிக்கப்பட போகும் கல்வாரியில் நடைபெற்றதான நமது அருமையான மீட்பருடைய பாடுகளின் நிமித்தம் நாம் அனுதாப உணர்வு கொள்வதோடு அவர் கடைசி வரையிலும் உண்மையாயிருந்ததின் நிமித்தம் சந்தோஷமும் அடைகின்றோம். ஏனெனில் அவர் உண்மையாயிருந்தார் என்பது நமது மீட்பையும் இறுதியில் அவர் மூலம் உயிர்த்தெழுதலில் பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதையும் உறுதிப்படுத்துகின்றது. கல்வாரிக்கு போகிற பாதையில் பிலாத்து எதிர்ப்புகளின் நிமித்தம் இயேசுவுக்கு மரண ஆணை விடுவித்தான். மேலும் அவன் தனது கைகளை கழுவினது என்பது அவன் இவ்வழக்கானது நீதிக்கு புறம்பானது என தான் கருதுகின்றார் என்றும், ஆனால் ஜனங்கள் சிலுவையில் அவரை அறையும் என்று விரும்பி கூக்குரல் இட்டபடியினால் அவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படும் பட்சத்தில் வன்முறை எழும் என்பதினால் உதவி செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கிறார் என்பதையும் சுட்டி காட்டுகின்றதா இருந்தது. சவுக்கினால் அடிக்கப்பட்ட இயேசு முடிவை முன்கூட்டியே அறிந்தவராக கூட்டத்தார் மத்தியில் மிகுந்த அமைதலுடனும் மனதை கட்டுப்படுத்தின நிலையிலும் காணப்பட்டு, பிதா தமக்கென ஆயத்தமாக்கப்படுவதற்கு அனுமதித்த பாத்திரத்தின் அடிமண்டி வரையிலும் குடித்து தீர முழு ஆயத்தத்துடன் காணப்பட்டார். மேலும் பிதாவின் அன்பும் பராமரிப்பும் எதையும் தவறாக செய்யாது என்றும், இறுதியில் அனைத்தையும் தமது நன்மைக்கேதுவாக செய்து முடிக்கும் என்றும் உள்ள உணர்வோடு குடிக்க முழு ஆயத்தத்துடன் காணப்பட்டார். உடனடியாக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது. சிறு ஊர்வலம் ஒன்று சேர்ந்து பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து தமஸ்குவின் வாசலண்டைக்கு எருசலேமின் ஒடுங்கிய தெருக்கள் வழியாக மெல்ல நடந்து சென்றது. வரிசையில் முதலாவதாக ஒரு வெண்மையான நிறத்திலான மரப்பலகையை சுமந்தவனாக ஒரு சேவகன் சென்றான். அப்பலகையில் குற்றவாளியின் குற்றம் பற்றின வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. இவனுக்கு பின்னாக 100 அதிபதியின் கட்டளைப்படி 4 சேவகர்கள் ஆணிகள் மற்றும் சுத்தியலுடன் தம் சிலுவையை சுமந்து வரும் இயேசுவை காவல் காக்க நடந்து வந்தார்கள். இவர்களுக்கு பின்னாக 2 திருடர்கள் தங்கள் சிலுவையை சுமந்து வருபவர்களாக ஒவ்வொருவரும் 4 சேவகர்களால் காவல் காக்கப்பட்டு நடந்து வந்தார்கள். திரளான மக்கள் கூட்டம் வழியில் நெருக்கி கொண்டு வந்தார்கள். திரளான மக்கள் கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்தவர்களும் மகிழ்ச்சியுடன் காணப்படும் சத்துருக்களும் கர்த்தருடைய நண்பர்களில் சிலரும் காணப்பட்டார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:27. அன்டோனியோ எனும் அரண்மனையிலிருந்து கல்வாரி என்று அழைக்கப்படும் மலை உச்சிக்கு இடையில் 1 தூரத்தில் 1/3 தூரம் இருந்தது. கல்வாரி என்பது லத்தீன் வார்த்தையாகும் மற்றும் இதன் அர்த்தம் மண்டையோடாகும். மத்தேயுவினால் பயன்படுத்தப்படும் கொல்கதா எனும் வார்த்தையினுடைய அர்த்தமும் மண்டையோடாகும். இது பாலஸ்தீனில் உள்ள யூதர்களுடைய மூல பாஷையாகிய அராமிக் வார்த்தையாகும். இந்த இடமானது கொஞ்சம் தொலைவிலிருந்து பார்க்கப்படும் போது மண்டையோடு போன்ற தோற்றத்தினை கொண்டிருப்பதினாலேயே அநேகமாக இப்பெயர் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எழுத்தாளர் ஒருவர் அதை பின்வருமாறு விவரிக்கின்றார். எருசலேமினுடைய தமஸ்கு வாயிலிருந்து 200 கெஜம் அளவுக்கு வெளியே 60 உயரமும் மண்டையோடு போன்ற வடிவில் வெள்ளை சுண்ணாம்பு கல்லினாலான குன்று தனியே காணப்படுகின்றது. அதன் செங்குத்தான கோணத்தில் அது அப்படியே மண்டையோட்டை போன்றே காணப்படுகின்றது. 2 கண்குழிகள் மேலே நெற்றியும் மூக்கு வாய் மற்றும் நாடியின் வரம்பு கோட்டையும் தெளிவாய் பார்க்கலாம். அது உட்குழிவானதாகவும் மண்டை ஓட்டினுடைய நிறத்திலும் காணப்படுகின்றது. கொல்கொதாமினுடைய உச்சியில் கற்களால் குவிக்கப்பட்டதான பெரிய குழி காணப்படுகின்றது. இந்த குழியானது சிலுவையில் அறையப்பட்ட மற்றும் கல்லெறியப்பட்ட பழங்கால குற்றவாளிகளுடைய எலும்புகளினால் நிரப்பப்பட்டு காணப்படுகின்றது. இதே குழிக்குள் குற்றவாளிகளுடைய சரீரங்களும் தூக்கி வீசப்படுகின்றது. பயங்கரமான நிலநடுக்கம் ஒன்று நிலமட்டத்தை உயர்த்தி இந்த பாறையை பகுதி பகுதியாக பிளந்து போட்டது. மண்டையொட்டினுடைய வலது பக்கத்தில் செங்குத்தான பாறையானது வினோதமாய் பிளந்து காணப்படுகின்றது. மேற்கு செங்குத்தான பாறையினுடைய அடிவாரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த கிணறு ஒன்றுடன் ஒரு பெரிய தோட்டமும் காணப்படுகின்றது. செங்குத்தான பாறையின் அடிவாரத்தில் பாறைக்குள் குடைந்து உருவாக்கப்பட்ட கல்லறை காணப்படுகின்றது மற்றும் இதிலே நமது கர்த்தருடைய சரீரம் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உண்மையான கல்வாரி என்று ஒருமனதாய் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. போகிற வழியில் அநேகமாக தமஸ்குவின் வாசலண்டையில் மரண தண்டனை பெறப்போகிறவர்களின் பாடுகளின் கடுமையினை தணிக்க உதவும் ஸ்திரீகளின் கூட்டம் இந்த ஊர்வலத்தில் வந்தவர்களை சந்தித்தனர். இவர்கள் சிலுவையில் அறையப்படுவதினால் உண்டாகும் வலிகளை, அவர்களின் உணர்வுகளை மறித்து போக செய்வதன் மூலம் தணிக்கத்தக்கதாக திராட்சை ரசமும் வெள்ளைப்போலமும் கலந்த வலியை நீக்கும் பானங்களை கொடுப்பது வழக்கம். மேலும் இவர்களுடைய அனுதாபமானது இவர்கள் சிந்தும் கண்ணீரின் மூலமும் வெளிப்பட்டது. பதிவுகள் நமக்கு தெரிவிப்பது என்னவெனில், அவர்களுடைய இரக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வதை காண்பிக்கும் பொருட்டு அப்பானத்தை அவர் மரியாதையை செலுத்தும் விதமாக ருசி பார்த்தாரே ஒழிய அவர் அதை குடிக்க மறுத்துவிட்டார். பிதா பிரியம் கொண்டு தம்மேல் வர அனுமதித்த யாவற்றையும் இறுதி வரையிலும் சகிக்க இயேசு விருப்பம் கொண்டவராக இருந்தார். முற்றிலும் ஜெயம் கொண்டவராக நாம் அவரை காண்கின்றோம். நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவரை இயக்கிய கொள்கைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகின்றோம். உறுதியுடன் அவர் தொடர்ந்து முன்னேறினதான அவருடைய மாதிரி நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. மேலும் நமக்கு எதிராக இருக்கும் எல்லாவற்றை காட்டிலும் அவர் நமக்கு அனுபவங்களையும் அவர் நமக்கு அனுமதிப்பதில்லை என்றும் மன்னிக்கவும் மேலும் நமக்கு எதிராக இருக்கும் எல்லாவற்றை காட்டிலும் அவர் நமக்கு பெரியவராய் இருக்கிறார் என்றும் நம்முடைய நன்மைக்கு மாறுபட்ட எவ்விதமான அனுபவங்களையும் அவர் நமக்கு அனுமதிப்பதில்லை என்றும் நாம் அவரால் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு பின்னாக சிலுவையை சுமந்து செல்லுதல். வேறொரு சம்பவமும் இத்தருணத்தில் நடந்தது. நாட்டிலிருந்து வந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவர் பாரம்பரியத்தின்படி இயேசு வலுவிழந்து போனபோது அவ்வூர்வலத்தை சந்தித்தார். இரவு நேரம் நடந்த விஷயங்களின் அனுபவங்களினாலும் முன்னாட்களில் திரளான வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினது நிமித்தம் அவரிடமிருந்து சக்தி சத்துவம் வெளியே சென்றபடியினாலும் பலவீனமடைந்த இயேசு சிலுவையின் பார பலுவினால் வலுவிழந்து போனார். இயேசுவுக்கு பின்னே சிலுவையை சுமந்து வரும்படிக்கு சீமோன் கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் இயேசு முன்னே செல்ல சீமோன் பிறகே சிலுவையை சுமந்து வந்தாரா அல்லது இயேசு சிலுவை சுமந்து செல்ல தரையில் இழுத்து கொண்டு வரப்பட்ட சிலுவையின் நுனிபாகத்தை சீமோன் சுமந்து அவர் பிறகே வந்தாரா என்பது நமக்கு தெளிவாய் தெரியவில்லை. ஒருவேளை சீமோன் சிலுவையின் நுனிப்பகுதியை சுமந்து கொண்டு இயேசுவின் பிறகே சென்றிருப்பாரானால் இக்காட்சியானது எப்படி கர்த்தருடைய பின்னடியார்கள் இன்று அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து சொல்லார்த்தமான சிலுவையை அல்ல அடையாளமான சிலுவையை அவரோடு கூட சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்கான மிக அருமையான விளக்கமாக அமைகின்றது. பேதுருவும் யோவானும் யாக்கோபும் மற்ற அப்போஸ்தலர்களும் போதகருக்கு உதவிக்கரம் வழங்குவதற்கு பதிலாக எங்கே போனார்கள் என்று நம் எண்ணங்கள் எழலாம். அவர்கள் பொதுவான ஜனங்கள் என்றும் கலிலேயர்கள் என இழிவாக கருதப்பட்டவர்கள் என்றும் இயேசுவுக்கு எதிரான அதிகாரிகள் மற்றும் பிரதான ஆசாரியர்களின் கோபம் தங்கள் மீதும் தாவும் என அஞ்சினார்கள் என்றும், இப்படியாக அவர்கள் எண்ணி அஞ்சினதினால் பின்வாங்கினார்கள் என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தங்களுடைய போதகர் கடந்து சென்று கொண்டிருக்கும் அனுபவங்கள் குறித்த மாபெரும் குழப்பத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். மேலும் நமது கர்த்தர் உயிர்த்தெழுந்து இவ்விஷயங்கள் தொடர்பான வேத வாக்கியங்களின் விளக்கத்தை கொடுக்கும் வரையிலும் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் எப்படியாக மகிழ்ச்சி கொள்வோம் என யோசித்து கொண்டு, பயங்கரமான தைரியத்துடன் காணப்படுவோம் என யோசித்து நாம் வீண் பெருமை அடையக்கூடாது. கனவில் மிதக்க வேண்டாம். நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கும் வெளிச்சமும் அறிவும் பரிசுத்த ஆவியும் அத்தருணத்தில் அவர்களுக்கு இல்லை என்றும், எல்லா விதத்திலும் அவர்களை காட்டிலும் நமக்கு மிகுந்த அனுகூலங்கள் இருக்கின்றது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனினும் எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்ற அப்போஸ்தலர்களும் உண்மையுடன் கர்த்தருடைய வேலைகளை நிறைவேற்றினார்கள் என்றும், எப்படி அவருடைய அப்போஸ்தலர்களாகவும் ஊழியர்களாகவும் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை மேலான விதத்தில் சுமந்து சென்றார்கள் என்றும் எண்ணி பார்க்கையில், அவர்களில் மகிழ்ச்சி கொள்ளவும் அவர்களை கனப்படுத்துவதற்கும் சகல காரணங்களும் காணப்படுகின்றது. இப்பொழுதோ சிலுவை நமக்கு உள்ளது. நமது கர்த்தரிடத்திலும் அவரது போதனைகளிலும் அவருடைய பலியிலும் வெளிப்படும் சத்தியமாவது இன்னமும் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டும் இழிவாக கருதப்பட்டும் காணப்படுகின்றது. உலகத்தால் மாத்திரமல்லாமல் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தாரின் பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் மற்றும் பரிசெயர்களாலும் கூட புறக்கணிக்கப்படுகின்றது. கிறிஸ்தவின் சரீர அங்கங்களும் மகிமை, கனம் மற்றும் அழியாமை மற்றும் பூமியின் குடிகளை ஆசீர்வதிக்க போகிறதான அவர்களது நம்பிக்கைகளும் இன்றும் ஏளனத்துடன் நகைக்கப்படுகின்றது. மேலும் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் சம்பாதித்தவரின் பிரதிநிதிகளாக இருந்து நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்படும் அனுபவங்களுக்கும் சிலுவை சுமப்பதற்கும் இன்னும் வாய்ப்பு உள்ளது. இவ்விஷயத்தில் கடந்த காலங்களில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாயிருந்துள்ளோம், எதிர்காலத்தில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாயிருப்போம், இதுவே அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதில் உண்மையாயிருப்பதன் மூலம் நாமும் ஜெயம் கொண்டவர்களாக வருவதற்கான நமது வாய்ப்பாகும். பிதாவே, இவர்களை மன்னியும். கொல்கதாவில் கல்வாரியில் வந்து சேர்ந்தவுடன் மரத்தினால் உண்டாக்கப்பட்ட சிலுவைகள் தரையில் வைக்கப்பட்டன. குற்றவாளிகள் அதன் மேல் கிடத்தப்பட்டு கைகளிலும் பாதங்களிலும் ஆணி அறையப்பட்டனர். பின்னர் சேவகர்கள் சிலுவையை நிமிர்த்தி ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்ட குழிகளில் நிலைநிறுத்தி வைத்தார்கள். இப்படி செய்யப்படுவதன் காரணமாக ஏற்படும் சித்திரவதைகள் சொல்லி விளக்குவதை பார்க்கிலும் கற்பனை செய்து பார்த்தாலேயே நன்கு விளங்கும். இது மிகவும் கொடுமையான மரணமாகும் என்றாலும் கர்த்தருடைய பின்னடியார்களும் மற்றவர்களும் மறிக்கையில் கடந்து சென்ற மற்ற சில கொடுமையான முறைகளின் அளவுக்கு அதிகம் கொடுமையானதாக இல்லாமல் கூட இருக்கலாம். இயேசுவின் பலியோ பாடுகளோ நமக்கான ஈடுபலி விலைக்கிரயமாக இராமல் மரணமே விலைக்கிரயமாக காணப்பட்டது. ஆதி தகப்பனாகிய ஆதாமின் மீது வந்த தண்டனையானது அவர் அனுபவிக்க வேண்டிய வலியின் அளவாக இருக்கவில்லை. உண்மை என்னவெனில், அவர் ஜீவனை இழப்பதே தண்டனையாக இருந்தது. ஆகவேதான் ஆதாமின் சில பிள்ளைகள் மிகுந்த வலி அனுபவித்து மரித்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர் வலிகள் அவ்வளவா இல்லாமலேயே மரித்திருக்கின்றார்கள். ஆனால் நீ சாகவே சாவாய் என்ற தீர்ப்பும் எங்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றது. சில கோணங்களில் பார்க்கையில் கர்த்தர் மரித்து போவது போதுமானதாய் காணப்படுகின்றது. ஆனால் வேறு சில கோணங்களில் பார்க்கையில் இது போதுமானதல்ல. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று மோசேயின் பிரமாணத்தில் காணப்படுகின்றது. கலாத்தியர் 3:13. நியாயப்பிரமாணத்தின் கீழ் பாவிகளாக இருப்பவர்களுக்கான சாபத்தை அல்லது வெறுக்கத்தக்கதான தண்டனை தீர்ப்பை இயேசு ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் பொதுவான உலகத்தின் மீட்பராக இருந்ததோடல்லாமல் யூதர்களின் மீட்பராகவும் கூட இருந்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. தோண்டி வைக்கப்பட்ட குழிகளுக்குள் சிலுவை நிறுத்தப்பட்ட போது ஏற்றப்பட்ட வலியானது கடந்து சென்ற அனுபவங்களில் மிகவும் வேதனையான ஒன்றாகும் என்று அனுமானிக்கப்படுகின்றது. மேலும் இத்தகைய வலியின் மத்தியில்தான் நமது கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்காக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று ஜபம் பண்ணுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நமது அருமையான போதகரால் தான் ஏறெடுத்திருக்க முடியும். மேலும் இந்த ஜபத்தின் வார்த்தைகள் கர்த்தருடைய இருதயத்தின் உணர்வுகளுக்கு ஒத்ததாக இருக்கின்றது என்பதிலும் நமக்கு நிச்சயமே. இதே போன்ற வார்த்தைகளை உடைய ஜபத்தை தான் முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானும் மரிக்கும் தருணத்தில் பயன்படுத்தினார். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7:60. எனினும் இயேசு ஏறெடுத்த இந்த ஜபத்தின் வார்த்தைகள் பழமை மிக்க பிரதிகளில் ஒன்றாகிய வேட்டிகன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் மூலப்பிரதிகளில் இல்லை. மேலும் இது சினாய்டிக்கில் இடம்பெற்றாலும் பின்னர் சந்தேகத்திற்குரியதாகவே கருதப்பட்டு வருகின்றது. எனினும் சத்துருக்கள் பால் உள்ள கர்த்தருடைய